யாக்கோபு எழுதிய கடிதம். யாக்கோபு அதிகாரம் 1. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியனான யாக்கோபு, உலகமெங்கும் பரவியுள்ள 12 குடிகளுக்கும் வாழ்த்துக்களோடு எழுதிக் கொள்வது. எனது சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பல வகையான தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் இவை நிகழும்போது இதற்காக மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனென்றால் இத்தொந்தரவுகள் உங்களது விசுவாசத்தை சோதிக்கின்றன என நீங்கள் அறியுங்கள். இவை உங்களுக்கு பொறுமையை தருகின்றது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமை வெளிப்பட கடவது. அப்பொறுமை உங்களை நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல் முழுமையும் நிறைவும் உள்ளவர்களாக ஆக்கி தன் பணியை நிறைவு செய்யும். ஆனால் உங்களில் எவருக்கேனும் ஞானம் வேண்டுமானால் நீங்கள் தேவனிடம்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். தேவன் தாராளமானவர். கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதில் அவர் மகிழ்வடைகிறார். ஆகையால் தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆனால் நீங்கள் தேவனை கேட்டுக்கொள்ளும் போது உங்களுக்கு அவர் மீது விசுவாசம் வேண்டும். தேவனை சந்தேகித்தல் கூடாது. சந்தேகப்படுகிறவன் கடலில் உள்ள அலைகளை போன்றவன். காற்று அந்த அலைகளை மேலும் கீழுமாக புரட்டும். சந்தேகப்படுகிறவன் ஒரே நேரத்தில் 2 வேறுபட்ட சிந்தனைகளை உடையவனாக இருக்கிறான். அவன் தான் செய்கின்ற எதை பற்றியும் தீர்மானிக்க முடியாதவன். இத்தகையவன் கர்த்தரிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தன்னை செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறார் என ஒரு ஏழை சகோதரன் அல்லது சகோதரி பெருமைப்பட வேண்டும். மேலும் தேவன் தன்னை பணிவுள்ளவனாக ஆக்கியிருக்கிறார் என ஒரு பணக்கார சகோதரன் அல்லது சகோதரி பெருமைப்பட வேண்டும். எப்படி? அவன் ஒரு காட்டு பூவை போல உதிர்ந்து போவான் என்று தேவன் சொன்னார். சூரியன் உதயமானதும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிறது. சூரிய வெப்பமானது செடிகளை காய வைக்கிறது. பூ உதிர்ந்து விடுகின்றது. அந்த பூ அழகாக இருந்தது, ஆனால் அது வாடிப்போய் விடுகிறது. பணக்காரனும் அப்படித்தான். அவன் தன் வியாபாரத்துக்காக திட்டமிடும்போது இறந்து போவான். சோதிக்கப்படும்போது உறுதியாயிருக்கிற மனிதன் மிகுந்த பாக்கியவானாகிறான். ஏனெனில் தான் நேசிக்கிறவர்களுக்கு தருவதாக தேவன் வாக்களித்த வாழ்வு என்னும் பரிசை சோதனையில் தேறிவிடும்போது அவன் பெறுவான். ஒரு மனிதன் சோதிக்கப்படும்போது அந்த சோதனை தேவனிடமிருந்து உண்டாகிறது என்று அவன் சொல்லக்கூடாது. பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கப்படுவதில்லை. மேலும் தேவன் ஒருவரையும் சோதிப்பதும் இல்லை. அவனவன் தனது சுய ஆசைகளாலேயே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த ஆசையானது கருத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. மேலும் பாவம் முழுமையடையும் போது மரணத்தை தருகிறது. எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏமாற்றப்படாமல் இருங்கள். எல்லா நன்மைகளும் தேவனிடமிருந்தே வருகின்றன. ஒவ்வொரு முழுமையான வரமும் அவரிடமிருந்தே வருகின்றது. இவை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவற்றை உருவாக்கிய பிதாவிடமிருந்தே வருகின்றன. அவர் மாறுவதில்லை. எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறார். உண்மையான வார்த்தை மூலமே தேவன் நமக்கு வாழ்க்கையை தர முடிவு செய்துள்ளார். அவரால் படைக்கப்பட்ட அனைத்திலும் நம்மையே முக்கியமானவையாக கருதுகிறார். எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேட்பதில் தீவிரமாகவும் பேசுவதில் பொறுமையாகவும் கோபிப்பதில் தாமதமாகவும் இருங்கள். ஒருவனின் கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. எனவே உங்களை சுற்றி மிகுந்த அளவில் இருக்கிற எல்லா விதமான அழுக்கையும் தீமையையும் நீங்கள் ஒழித்துவிட்டு உங்கள் ஆன்மாவை காப்பாற்ற வல்ல போதனையை பணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் சொல்கிறபடி செய்கிறவர்களாக இருங்கள். போதனையை கேட்கிறவர்களாக மட்டுமே இருந்து தம்மைத்தாமே வஞ்சித்து கொள்கிறவர்களாக இருக்காதீர்கள். ஒருவன் தேவனுடைய போதனையை கேட்டுவிட்டு எதுவும் செயல்படாமல் இருந்தால் அது ஒருவன் கண்ணாடியின் முன்னின்று தன் பிம்பத்தை தானே பார்த்து கொள்வது போன்றது ஆகும். அவன் தன்னைத்தானே பார்த்து அந்த இடம் விட்டு போன பிறகு தன் சாயல் இன்னதென்பதை மறந்துவிடுவான். இதுவும் அதை போன்றதுதான். முழுமையான தேவனுடைய சட்டத்தை ஆழமாக ஆராய்ந்து கேட்டு மறந்து விடுகிறவனாக இல்லாமல் தொடர்ந்து அதை படித்து அதன்படி நடக்கிறவன் தான் செய்வதில் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். தேவனுடைய சட்டம் மக்களை விடுதலையடைய செய்கிறது. தெய்வபக்தி உள்ளவன் என ஒருவன் தன்னை பற்றி எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தன் நாக்கை அவன் அடக்கிக் கொள்ளவில்லையெனில் தன்னைத்தானே அவன் முட்டாளாக்கிக் கொள்கிறான். அவன் தெய்வபக்தி பயனற்றதாக இருக்கின்றது. பிதாவாகிய தேவன் தூய்மையானதும் குற்றமற்றதுமென எண்ணுகிற வழிபாடு என்பது உதவி தேவைப்படுகிற விதவைகள், அநாதைகள் ஆகியோர் மேல் அக்கறை கொள்வதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்வதுமே ஆகும்.